ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதனுடைய 6வது அத்தியாயத்தில் சித்திர தீபம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம ஒரு 6 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த கடைசியாக பார்த்த 6வது ஸ்லோகத்தில் இருப்பது ஒன்றே, அது இறைவன் மாத்திரமேங்கிறது தான் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் ஆழமாக நிரூபிக்குது. அதை வித்யாரண்யரும் தன்னுடைய பங்குக்கு எப்படியெல்லாம் நிரூபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சில உதாரணங்களோட நிரூபணம் செய்தார். அதில் கடைசியாக சொன்னார் இல்லையா, இந்த ஜீவர்களின் உடல்கள், மனங்கள், உபாதிகள் இவைகள் அனைத்தும் வேறுபட்டதாக தோன்றினாலும் அவற்றின் ஆதாரம் ஒரே சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை நமக்கு சுட்டி காட்டினார். இப்போ மேலும் இன்றைக்கு 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சித்திர தீபம் 7வது ஸ்லோகம். பிருதக் பிருதக் சிதாபாசாஸ் சைத்தன்யாத்யஸ்தேகினாம் கல்பாந்தே ஜீவநாமானே பகுதா சம்சரந்தியமி. இங்க என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருத்தக் பிருத்தக் அப்படின்னா தனித்தனியான இந்த சிதாபாசங்கள். சிதாபாசம்னா ஆபாச ஜீவர்கள், அதாவது தோற்றம்தான், உண்மையா இல்லை, அவைகள் எல்லாம் பிரதிபிம்பிக்கின்றதுனால அதுக்கு வந்து சிதாபாசன்னு பேரு. அதெல்லாம் வந்து அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை தான் நம்ம சிதாபாசம் என்று சொல்வோம். ஆனால் சைத்தன்யம் வந்து எப்பயுமே ஒன்று தான், அது சுத்த சைத்தன்யம். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, சுத்த சைத்தன்யத்தின் மீது ஆரோபிக்கப்பட்ட உடல்களுடன் தொடர்புடைய இந்த சிதாபாசங்கள் என்பது ஜீவர்கள் என்ற பெயர் பெற்று பல வகையாக சம்சாரத்தில் உழல்கின்றனர் என்று சொல்கிறார். அந்த ஆபாச ஜீவன் அப்படிங்கிறத இங்க ஜீவர்கள் அப்படின்னு தனியா நமக்கு புரியறதுக்காக சுட்டி காட்டுறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோகம் பார்க்கும்போது அங்க என்னெல்லாம் நமக்கு புரிய வச்சாருன்னா, ஒரு ஓவியத்துல மனிதர்களுடைய ஆடைகளை தனித்தனியாக நம்ம பார்த்தாலும், அந்த ராஜா வந்து கோல்டன் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு, அமைச்சர் வந்து சில்வர்ல, சேவகன் வந்து சிகப்பு கலர், ஒரு விவசாயி வந்து பழுப்பு நிறம். இது மாதிரி ஒரு ஓவியத்தில் அவரவர்களுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி கலர் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரே துணியில், ஒரே ஆடையின் மீது வரையப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆடைகள் பலவராக இருந்தாலும் ஒரே துணியின் மீது வெளிப்படுகின்றன என்று கடந்த சூத்திரங்கள் மூலமாக நமக்கு புரிய வச்சார். இப்போது அந்த ஓமையை அப்படியே வந்து ஜீவர்களுக்கு பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே எப்படி அதை பிரிக்கிறார் அப்படின்னா, 3 தத்துவ சொற்களை எடுத்துக்கிறார். சைத்தன்யம், சிதாபாசம், ஜீவன் அப்படின்னு 3 விஷயங்கள் எடுத்துக்குவார். இந்த 3 நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முழு அத்வைதமும் நல்லா புரியும். அதாவது சைத்தன்யம், சிதாபாசம், ஜீவன். இப்போ சைத்தன்யம் அப்படின்னா அது சுத்த ஆத்மா, பிரம்மம், சாட்சி. இது வந்து ஐத்ரேய உபநிஷத் சொல்லுது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரஜானம் பிரம்மா, பிரம்மம் என்பது ஒரு உணர்வு என்று நம்ம பார்த்தோம். அந்த தூய உணர்வு தான் இறைவன், பிரம்மம் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு சைத்தன்யம் என்று சொன்னால் சந்தேகம் வரக்கூடாது. சைத்தன்யம்னா எப்பயுமே சைத்தன்யம்னா ஆத்மா, சைத்தன்யம்னா அதுதான் பிரம்மம், சைத்தன்யம்னா அதுதான் பிரஜை, எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மாறி மாறி பேசுவோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். ஆனால் உங்களுடைய புரிதலில் எப்படி இருக்கணும், இறைவன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தூய அறிவு, சுத்த அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பிரக்ஞை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த லெவலில் நீங்கள் இறைவனை பார்க்கணும். சிதாபாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரதிபிம்பம், அதாவது ஒரு தோற்றம் மட்டும்தான். அதாவது இப்போ சூரியன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த சூரியன் வந்து கீழே இருக்கிற நீர்நிலைகளில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது ஒரு பிரதிபிம்ப தோற்றமாக நமக்கு தெரியறான் இல்லையா. அது மாதிரி இங்கே அந்த சைத்தன்யமானது நம்ம உடம்புல பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால ஒரு ஜீவன் என்றது போல நமக்கு தெரியுது, உயிருள்ள ஜீவன் போல நமக்கு தெரியுது. அதுக்கு என்னன்னா, இந்த உடலும் மனசும் அசைகிறதுனால அந்த சைத்தன்யமும் அசைகிறது போல நமக்கு தெரியுது, ஆனால் உண்மையில் சைத்தன்யம் அசைவது கிடையாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இப்போ வானத்தில் சூரியன் இருக்கு. இப்போ அந்த சூரியன் வந்து கீழே இருக்கிற குளத்து தண்ணியில் அப்படியே பிரதிபிம்பிக்குது. அப்போ காற்று அடிக்கும்போது அந்த குளத்து தண்ணி வந்து அப்படியே அசையுது. காற்று வேகத்தில் அந்த குளத்து தண்ணி அசையும் போது அந்த குளத்தில் இருக்கிற சூரியனும் அப்படியே அசையும். அந்த தண்ணியினுடைய சலசலப்புக்கு தகுந்த மாதிரி சூரியனும் அப்படியே நகர்ற மாதிரி தெரியும், ஆடுற மாதிரி தெரியும், கலங்குற மாதிரி தெரியும். அப்போ இதை பார்த்துட்டு என்னடா சூரியனே கலங்குறானா சூரியனே ஆடுறானான்னு நீங்கள் தலை தூக்கி மேலே பார்த்தீங்கன்னா அது பாட்டு அது மேலே இருக்கும். ஆனால் மாற்றம் இங்கே நடக்குது. எதனால? இங்கே நீரும் காற்றும் இருப்பதனால அந்த சூரியனை அசைச்சு காட்டுற மாதிரி நமக்கு தோன்றுறது இல்லையா? அதே கான்செப்ட் தான் அந்த சைத்தன்யம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் அது நம்ம இந்த உடம்புல பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால, இந்த ஸ்தூல உடலாகிய பஞ்சபூத உடலாகிய இந்த பரு உடல்ல, இந்த பௌதீக உடல்ல, நம்ம மனித உடல்ல பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால அசையிறது நமக்கு. அப்போ உடனே நாம் அசைகிறதுனால, நம்ம பேசுறதுனால, நம்ம பாடுறதுனால, கேட்கறதுனால ஏதோ அந்த சைத்தன்யமே பாடுது, சைத்தன்யமே பேசுது, சைத்தன்யமே கேட்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. இங்கே நடக்கிற விஷயம் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்கு, ஆனால் அதனுடைய இருப்புனால இங்கே இது நிகழுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இங்கே விஷயமே. ஏன்னா நேரடியாக பிரம்மம் இறங்கி வந்து இங்கே நம்ம உடம்புல பூந்து பேசுறது கிடையாது, நேரடியாக இறங்கி வந்து பாடுறது கிடையாது. அதனுடைய சக்தி வியாபகம் வந்து இப்படியெல்லாம் பிரதிபிம்பித்து காணப்படுகிறது என்று புரிய வைக்கிறார். அதுதான் இந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி, அதனுடைய வைபவம், அதாவது பிரம்மத்தினுடைய வைபவம். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்னும் எப்படி குழம்புறீங்க அப்படின்னா, ஏதோ அந்த பிரம்மம் மேலே இருக்கு, அது இந்த உடம்புகள் வந்து பூந்துக்குச்சு, அது பூந்துக்கிட்டதுனால இதுக்கு உயிர் வந்துருச்சு, அதனால இது பேசுது, அதனால இது பாடுது, அந்த உயிர் வெளியே போயிட்டா இது பாடாது பேசாது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படியெல்லாம் அது வர்றதும் இல்லை போறதும் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அது படைக்கவே இல்லை. நமக்கு இந்த படைப்பு இருக்கிற மாதிரி தோன்றது வந்து ஒரு மாய தோற்றம், அது நம்மளால ஏத்துக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன உதாரணம் சொன்னோம், மாயாவையும் முயல்ல எப்படி தொப்பியிலிருந்து வரவழைக்கிறானோ அது மாதிரி இந்த உலகத்தை பிரம்மம் வந்து மாயா சக்தியில வரவழைச்சு காட்டுது. அதனால அது உண்மை ஆயிடாது. மாயாவி தொப்பியிலிருந்து ஒரு முயலை கொண்டு வர்றதுனால அது உண்மை ஆயிடாது. அப்புறம் தொப்பியை போட்டு திருப்பி காட்டுறான், உதறி காட்டுறான், முயல் வரமாட்டேங்குதே. அப்ப முயல் ஒன்று இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துறான், அது உண்மையான முயலே கிடையாது. ஆனால் அது உண்மையான முயல் மாதிரி நம்ம கண்ணை ஏமாத்துது இல்லையா, அது நம்ம கண்ணு தான் ஏமாந்து போகுதுங்க. அதனால பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருப்பாங்க, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்போ இந்த கண்ணு எப்படின்னா, இப்போ காணல் நீரை பார்த்து உண்மையான நீருங்கிற மாதிரி ஏமாந்து போயிடும். நீங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் நீர் ஓடை மாதிரி தெரியும், ஏதோ அங்கே நீர் ஓடை தான் ஓடுது போல் இருக்கு. நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் காணல் நீர். அப்போ என்ன நடந்தது, கண்ணு அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒரு உண்மையான நீர் இருப்பது போலவே நம்மளை மயக்குது பாருங்க. இதுதான் மாயத்தோற்றம். அதுக்கு என்னன்னா கண்ணனுடைய குறைபாடு தான். இப்போ எப்படி இரவுல போகும்போது கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்கோ, அந்த கண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால, தப்பா அந்த கயிற்று பார்த்து பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அங்கே பாம்பு வந்துருச்சா? கிடையவே கிடையாது, அங்கே கயிறு மாத்திரம்தான் இருக்கு. அது மாதிரி இங்கே எல்லாமே வந்து இங்கே புலன்களும் மனசும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நம்மளை ஏமாத்துதுன்னு தெரியல, அதனால நம்ம மனம் போன போக்கில், புலன்கள் போகிற போக்கில் போயிட்டு இருக்கிறோம். அதுதான் அஞ்ஞானம் அறியாமை என்று இங்கே மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பல ஓமானங்களை எடுத்து கையாளுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஓமானங்களெல்லாம் நம்ம பல முறை பேசிட்டோம், ஆனால் அது எவ்வளோ தடவை பேசினாலும் எல்லாருக்கும் புரியறது இல்லைங்கிறது தான் ப்ராப்ளம். அதனால் இங்கே சைத்தன்யம் ஒன்று, ஆனால் அது மனங்களில் பிரதிபலிக்கும் போது பலவாறாக தோன்றுகிறது, அதனால் அதற்கு பேர் வந்து சிதாபாசன் என்று பெயர். அடுத்தது ஜீவன். இப்ப ஜீவன் என்பது வந்து மனதை மட்டும் நம்ம ஜீவன் என்று சொல்றது இல்லை, அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்புனால அதை நம்ம ஜீவன் என்று சொல்றோம். அதாவது சைத்தன்ய பிரதிபிம்பத்துடன் கூடிய அந்த கரணம் தான் இங்க ஜீவன். ஏன் அப்படின்னா இங்க மனம்ங்கிறது தனியா இயங்க முடியாது, அந்த மனம் இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆதாரம் இருக்கணும், அதுதான் பிரம்மம். அப்போ பிரம்மத்தினுடைய ஆதாரத்தில், நம்ம பிரம்மம்னா இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அறிவு, அந்த அறிவினுடைய ஆதாரத்தில் மனசு இயங்குது. அதனால மனசுக்கு தனியான அறிவு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. மனதுக்கு வந்து சுய அறிவு இருக்கா? கிடையாது. அது வந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை உள்வாங்கிக்கிட்டு இது பேனா இது பென்சில்னு சொல்லும், ஆனா அது பேனான்ட்டு உள்வாங்குவதற்கும் அது பென்சில்னு உள்வாங்குவதற்கும் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்தால்தான் நீங்க உள்வாங்கவே முடியும். இப்ப ஒரு கல்லுக்கிட்ட போயோ ஒரு ஜீவனா இருக்கிற நாய்கிட்ட கூட போயோ நீங்க வந்து இது பேனா இது பென்சில் சொல்லி பாருங்களேன், அது புரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க இது பேனா இது பென்சில் திருப்பி சொல்லுமா? அப்ப கல்லு சொல்லாது, அது ஜடப்பொருள். நாயி சொல்லாது, அது ஐந்தறிவு உள்ள பொருள். அப்ப இங்க ஆறாம் அறிவு பரிமாணத்துல மனிதனா வந்த நம்மிடத்துலதான் மனசு வந்து மேம்பட்டு இருக்கு. அதனால மனம் அதை புரிஞ்சுக்குது, இது கல்லு இது மண்ணு இது பேனா இது பென்சில் அப்படின்னு எதை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற ஒரு தகுதி அடைந்திருக்கிறதுனால இந்த உடல் வந்து ஒரு பிரத்யேக உடல், மனித உடல். அதனுடைய மனமும் வந்து பகுத்தறிவு பரிமாணத்துல ஆறாம் நிலையை அடைந்திருக்கு. ஐந்தறிவுக்கு மேம்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு நிலைக்கு மனிதன் வந்திருக்கிறதுனால அவனால நல்லது கெட்டது பகுத்து பார்த்து நல்லதை நோக்கி போக முடியும், கெட்டதை நீக்கி விட முடியும். இப்படி மனிதர்கள் வாழ முடியும். இதைதான் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம இதை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்முடைய விசேஷத்தன்மை இருக்கு, மனித பிறவியினுடைய மகத்துவம் இருக்கு. அப்ப அந்த கரணம் ஆகிய மனசு சைத்தன்ய பிரதிபிம்பத்துடன் இணைந்திருப்பதினால இயங்குவது போல தெரிகிறது. அப்ப சைத்தன்யம் அந்த கரணம் ரெண்டும் சேர்ந்துட்டா அதுக்கு சிதாபாசம் என்று பெயர். அப்ப சிதாபாசமும் இந்த தேக அபிமானமும் நம்ம இடத்துல இருக்கிறதுனால நாம ஜீவன் என்று சொல்றோம். சைத்தன்யாத்யஸ்த தேகி நாம், இதுதான் அவர் சொல்ற அந்த வார்த்தை. அருமையான அந்த வார்த்தையை வந்து இங்க சுட்டி காட்டுறாரு. அந்த சைத்தன்யம் இப்படி தேகத்தின் மூலமாக பிரதிபிம்பிக்கிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல நமக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, பிருத்தக் பிருத்தக் சிதாபாசாஸ் சைத்தன்யாத்யஸ்த தேகி நாம். அப்போ தேகி நாம்னா உடல்களுடைய உடல்களில் உடையவர்களின் அப்படின்னு சொல்லிட்டு கல்பாந்தே கற்பனையால் ஜீவ நாமான ஜீவன் என்ற பெயர் பெறுகிறது. பகுதா பல வகையான சம்சரந்தி பலவாறாக வருகின்றது என்று சொல்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள். மூணு விதத்தை பார்க்குறோம், அதாவது சைத்தன்யம் சிதாபாசம் ஜீவன். இந்த மூணு மூணு ரோல் பண்ணுது. அப்போ இங்க சைத்தன்யத்தின் மீது உடல் வந்து ஆரோபிக்கப்பட்டிருக்கதை தவிர உண்மையா உடல் கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த அத்தியாசம் ஆரோபம் அப்புறம் அதிஷ்டானம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம வேதாந்தத்துல பயன்படுத்திருக்கிறோம். இப்போ அதிஷ்டானம் வந்து கயிறு, ஆரோபம் வந்து பாம்பு. இந்த வார்த்தைகளை மறந்துடக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வேதாந்த வார்த்தைகள். ஏன்னா வேதாந்த டாபிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா புது புது வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே இந்த வார்த்தை தமிழ் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிய வச்சிருக்கிறோம். அப்போ இங்க அதிஷ்டானம் ஒரு கயிறு மட்டும் கிடக்குது ரோட்ல, ஆனா மங்கிய வெளிச்சம், நாம் அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறோம். அப்படி பாம்புன்னு நினைச்சதுனால அந்த பாம்புக்கு உயிர் இருக்கும், அதை நம்மளை போனா கடிச்சிடும் அப்படிங்கிற பயத்துல நம்ம போக மாட்டேங்கிறோம். அப்ப அந்த அந்த இடத்துல ஆரோபிக்கப்பட்டுள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆரோபிக்கதுன்னா கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப உண்மையில கயிறு தான் இருக்கு, ஆனா நம்ம மனதுல கண்ணு பண்ண கோளாறுனால கண்ணு அறகுறையா பார்த்து அதை பாம்புன்னு நம்பிட்டதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு பாம்பை ஏத்தி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரிதான் இங்க சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கு, ஆனா உடல் மீது நம்ம விவகாரம் பண்றதுனால உடலை வந்து சைத்தன்யத்தின் மீது ஏத்தி வச்சுக்கிட்டு நாம் இந்த உடல் என்பதாக அபிமானிக்கிறோம். அந்த அபிமானம் தான் நம்மளை இப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு நம்மளை இந்த விவகாரத்துக்குள்ள சிக்க வச்சு சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருக்க ஒண்ணு. ரெண்டாவது, நான் உடலுக்குள் இருக்கிறேனுங்கிற ஒரு தப்பான பழக்கமும் நம்ம இடத்துல இருக்கு. நான் வேறு, அந்த உணர்வு வேறு, உயிர் வேறுனு சில விஷயங்களை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டா கூட இன்னுமே நம்ம பண்ற தப்பு என்ன இந்த வேதாந்த சாஸ்திரத்துல அப்படின்னா, நான் உடம்பு கிடையாதுங்க எனக்கு தெரியும், வேதாந்தத்தை நான் வந்துட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் படிச்சுட்டேன், அதனால நான் உடல் இல்லை, ஆனா நான் உடலுக்குள்ள இருக்கிறேன், நான் சைத்தன்யம் என்று சொல்றோம் இல்லையா, அதுவும் தப்பு. ஏன்னா இங்க உடலுக்குள்ள இல்ல, உடல்ல பட்டு பிரதிபலிக்குது அவ்வளவுதான், அது உடலுக்குள்ள வந்துடுச்சின்னு சொல்லவே கூடாது. நான் உடலுக்குள்ள இல்லைங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் கீதையில சொல்லுவாரு. அது நான் அதாவது அது ஒரு நல்ல ஸ்லோகம், அது மறந்துட்டேன். அது மாதிரி மகான்கள் எல்லாம் வந்து தெளிவா இருக்கிறாங்க, அதாவது சைத்தன்யம் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது படைப்பதும் இல்லை அழிப்பதும் இல்லை. ஆனா நமக்கு படைப்பு நடக்குது அழிவு நடக்குது, அதுல அனுபவம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு திரைப்படம் மாதிரி. சினிமாவில வந்து நம்ம படம் பார்க்க உட்காந்தா எப்படி எல்லா சம்பவமும் இருக்கு, அந்த படத்துல வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பெருசாகும், அப்புறம் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்கும், அப்புறம் அது ஒரு குழந்தை பிறக்கும், இப்படியே படம் ஓடும் 3 மணி நேரம். அப்ப அந்த 3 மணி நேரமும் ஒரு குடும்பமே ஓடி நம் முடியுதுனால் நமக்கு அது உண்மையான மாதிரியே தெரியும். ஆனா அத்தனையும் ஒரு கற்பனை தோற்றம் தானே. அதே மாதிரி இந்த உலகம் இப்படிதான், நம்மளை மாத்தி ஒருத்தர் பறந்துட்டு இருக்காரு, அவருக்கு அப்புறம் இவரு வராரு, இவருக்கு அப்புறம் அந்த வாரிசு வாழுது, இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா எல்லாம் தோற்றம் தான் அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா கயிறை பார்த்து பாம்புன்னு பதற மாதிரி இங்க கயிற்றின் மேல் பாம்பு ஆரோபிக்கப்பட்டுள்ளது போல ஆத்மாவின் மீது இந்த உடல் ஆரோபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாரு. அதான் ஜீவநாமான அப்படிங்கிற வார்த்தையில புரிய வைக்கிறாங்க. ஜீவன் என்பது ஒரு பெயர் மாத்திரமே என்பதாக நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்ம நிறைய உதாரணம் எல்லாம் சொல்லுவோம். கடல் மட்டும்தான் உண்மையில இருக்கு, ஆனா கடல்ல இருந்து வருகின்ற அலைகள் வந்து அந்த கடல் இருப்பதனால வருது. சரி, அந்த அலை மட்டும்தான் வருதா அப்படின்னா இல்லை, அந்த அலையிலிருந்து நுரை கூட வருது. அந்த நுரை மாத்திரம்தான் வருதா, இல்லை, அந்த அலையிலிருந்து குமிழிகள் கூட வருது, நீர்க்குமிழிகள் கூட வருது. ஆனா இப்ப நீர்க்குமிழின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க, அப்புறம் நுரைன்னு ஒரு பேர் வைக்கிறீங்க, அப்புறம் அலைன்னு ஒரு பேர் வைக்கிறீங்க, அப்புறம் கடல்னு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஆனா நீங்க கடல்னு வச்சுக்கிங்க, அலைன்னு வச்சுக்கிங்க, நுரைன்னு வச்சுக்கிங்க, நீர் குமிழின்னு வச்சுக்கிங்க, ஆதாரம் என்னங்க? வெறும் நீர் தான், வெறும் தண்ணீர். அந்த தண்ணீருக்கு நம்ம இவ்வளவு விளக்கம், இவ்வளவு பெயர் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துறது இல்லையா? இப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையில இந்த உலகத்துல இவ்வளவு பெயர்களையும் உருவங்களையும் உருவாக்கி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம இங்க வந்து தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என்று பல பெயர்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அந்த ஒரே சைத்தன்யம் தான் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். பகுதா சம்சரந்திங்கிறாரு சமஸ்கிருதத்துல. பகுதா சம்சரந்தினா பல வகையாக அவைகள் சஞ்சரிக்கின்றன அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப எது அப்படி பல வகையாக சஞ்சரிக்கின்றன? இந்த தோற்றங்களாக வருவது, நாம ஜீவர்கள் என்று பேர் வச்சிருக்கோம். அப்ப நம்ம பேர் தான் வச்சிருக்கோம், உண்மையிலேயே ஜீவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வச்சிருக்கோம். ஆனா ஜீவர்கள் உண்மையிலேயே இருக்கிறார்களான்னா இல்லை, சைத்தன்யம் மாத்திரம் தான் இருக்குது. ஏன்னா சைத்தன்யம் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லோகத்துல நல்ல தெளிவு கிடைச்சிடுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து பகவத்கீதையில வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைன்னு. நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதா சித்தும்பார். நான் ஜாயத்தே வருவதும் இல்லை, மிரியத்தே இறப்பதும் இல்லை. அதாவது ஜாயத்தேன்னா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது மாத்திரமே இருக்கிறது. அதுதான் பகவத்கீதையினுடைய ஆழமான விஷயம். அதை தான் இங்கே வித்யாரண்யர் வந்து இப்படி எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பல உதாரணங்கள் மூலமா பார்த்தோம். ஏன்னா ஒரே சூரியன் வந்து பூமியில பட்ட நீர்நிலைகளில் பொறுத்து பலவாறாக தெரியும். அப்ப நிறைய சூரியன் வந்துருச்சான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு என்ன, நான் ஏற்கனவே வேற உதாரணம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இப்ப மேல வானத்துல ஒரு சூரியன் இருக்கு, கீழே வந்து நான் 10 குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல வந்து வெளியே 10 குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இப்ப நீங்க 10 குடத்துலயும் 10 சூரியன் பார்க்கலாம். 10 தண்ணி குடத்துலயும் போய் எட்டி எட்டி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி குடத்துல இருக்கிற தண்ணியிலயும் சூரியன் தெரியும், அந்த தண்ணி குடத்துல இருக்கிற தண்ணியிலயும் சூரியன் தெரியும். அப்ப 10 சூரியன் வந்துருச்சா? கிடையாது, ஒரே சூரியன் தான் வானத்துல இருக்கு. ஆனா நம்ம இங்க 10 குடத்தை வச்சதுனால 10 குடத்துல இருக்கிற தண்ணியில 10 சூரியன் தெரிவது என்ன காரணம்? அந்த நீரின் பிரதிபிம்பத்தினால நமக்கு அப்படி 10 சூரியன் தோன்றுவது போல தெரியுது இல்லையா? அதே மாதிரிதான் இங்க ஒரே சைத்தன்யம் தான் இருக்கு, அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உடல்களை பொறுத்து பல ஜீவர்கள் இருப்பது போல நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, ஒன்றுதான், அது ஒரே சைத்தன்யம் தான் அப்படின்னு அவர் புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த குடமும் நீரும் எப்பவுமே இருக்குமா அப்படின்னா இல்லை இல்லையா, அது சாஸ்வதம் கிடையாது. குடம் ஒரு நாள் உடஞ்சி போயிடும், தண்ணியை நம்ம ஒரு நாள் உபயோகப்படுத்திடுவோம். அப்ப குடமும் உடஞ்சி போய் தண்ணியை நம்ம உபயோகப்படுத்திட்டோம்னா சூரியன் எங்க போச்சு? சூரியன் வரவும் இல்லை போகவும் இல்லை. ஆனா நம்ம குடத்துல தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சூரியன் வந்துட்டாரு குடத்துக்குள்ளன்னு சொல்றோம், தண்ணியை எடுத்து ஊத்துன பிறகு சூரியன் போயிட்டாருன்னு சொல்றோம். ஆனா சூரியன் தண்ணி குடத்துக்குள்ள வரவும் இல்லை போகவும் இல்லை. அது மாதிரி பிரம்மம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வர்றதும் இல்லை போறதும் இல்லை, ஆனா நம்ம வந்துட்டாரு போயிட்டாரு, உயிர் வந்தது போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் புரியாததுனால, அஜ்ஞானத்தினால இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஓமானத்தை இப்படி ஒப்பீடு செய்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆதாரமா கடோபநிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, நித்தியோ நித்யானாம் சேத்தன சேத்தானாம் அப்படின்னு ஒரு மந்திரம். அனைத்து சேதனங்களுக்கும் ஆதாரமாக, அதாவது நம்ம சேதனர்கள் அப்படின்னா ஜீவர்கள், அனைத்து சேதனர்களுக்கும் ஆதாரமான நித்திய சேதனன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அதுதான் பிரம்மம். அதுதான் இந்த கடவுள் படிச்சத்துல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சித்திர தீபம்ங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய தத்துவமும் அதுதான் இங்க வித்யாரண்யர் சொல்ல வர்றாரு. இது வந்து அவரு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஜீவன் எப்படி தோன்றுகிறான், இந்த சம்சாரம் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆழமா புரிய வைக்கிறதுக்கானதான் இந்த அத்தியாயமே இருக்கு. அப்ப இதுல நீங்க நல்லா இப்படிதான் புரிஞ்சுக்கணும், ஜீவர்கள் வந்து பலவாறாக தோன்றினாலும் ஒரே ஆத்மா தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத மீண்டும் மீண்டும் பல வகைகள்ல நிரூபணம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம் போறோம், ஸ்லோகம் 8. வஸ்திரா பாசஸ்திரான் வர்ணாந்து யத்து வதாதாரன் வஸ்திர வஸ்திரகாந்த் வதந்தியஜ்னாஸ்ததா ஜீவ சம்சாரம் சித்கதம் வித்துகு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த வெள்ளை துணியில வரையப்பட்ட ஓவியத்தில இருக்கின்ற மனிதர்களின் ஆடைகளில் பல வண்ணங்கள் காணப்பட்டது இல்லையா, அந்த ஓவியத்துல வரையப்பட்ட மனிதர்களும் தோற்றம் தான், பெயிண்டர் தான் வரைஞ்சிருக்காரு. அதுல வந்து ஒரு ராஜாவை வரைஞ்சாரு, ஒரு மந்திரியை வரைஞ்சாரு, ஒரு சேவகனை வரைஞ்சாரு, ஒரு விவசாயியை வரைஞ்சாரு. அப்புறம் அந்த நாலு பேருக்குமே நாலு கலர் ட்ரெஸ்ஸை வேற கொடுத்தாரு. அந்த ராஜாவை வரைஞ்சப்போ அவருக்கு கோல்டன் ட்ரெஸ், மந்திரியை வரைஞ்ச உடனே அவருக்கு சில்வரு, அப்புறம் சேவகனுக்கு சிகப்பு கலரு, விவசாயிக்கு ப்ரௌன் கலர், இப்படி கொடுத்தாரு. ஆனா இந்த கலரோ அல்லது அந்த உருவமோ உண்மையிலே தனித்தனியா இருக்கா, வேற வேறையா இருக்கானா, இல்லை, அதுக்கு ஆதாரமான துணியில தான் இருக்கு. ஆனா இது எல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி யார் நினைக்கிறாங்க, நம்மள மாதிரி பார்வையாளர்கள் தான் நாம என்ன நினைக்கிறோம்னா, பாருங்களேன் இவர் ராஜா வந்து கோல்டு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, கிரீடம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு, பாரு இவர் மந்திரி, பாரு இவர் சேவகன், அப்படி நம்ம தனித்தனியா பிரிச்சு அதுக்கு ஒரு நாமம் ஒரு ரூபான்ட்டெல்லாம் உருவாக்கி அதுக்கு விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஆர்டிஸ்ட் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை எழுதினவர் வந்து அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் நான் வரைஞ்சது வெறும் கலர் பென்சில்ல வரைஞ்சேன், கலர் பெயிண்ட்ல வரைஞ்சேன், இது வெறும் கலர் தான்ட்டு அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தான் இது விதவிதமான உருவங்களாகவும் அந்த உருவத்துல விதவிதமான நிறங்கள்ல உடைகள் இருப்பது போலவும் நம்ம நினைச்சுக்கிறோம். இது மாதிரிதான் இங்கேயும் படைப்புல இப்படி பல ஜீவர்கள் இருப்பது போல, இது எறும்பு, அது யானை, இது மரம், அது செடி, அப்படின்னு நம்ம பல பெயர்கள்ல பேர் வச்சிருக்கோம், அதுக்கு பல கலர் கொடுத்துக்கிறோம். அப்புறம் அதனுடைய குணாதிசயங்கள் மனோபாவங்கள் எல்லாம் நம்ம மாத்தி மாத்தி பாக்குறதுனால எல்லாம் விதவிதமா இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுது. ஆனா எல்லாம் தோற்றம்தான். இந்த ஜீவனுடைய சம்சாரமே அந்த சுத்த சைத்தன்யத்திற்கே உரியது என்றுதான் நாம எல்லாம் உண்மையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, சைத்தன்யம் இதுல சம்பந்தப்படுவதே கிடையாது, அது இதுல தொடர்பே வச்சுக்கிறது இல்லை, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வந்து பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இப்படி ஒரு தோற்றத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் ஏன்னா மூன்று விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, சைத்தன்யம், சிதாபாசம், ஜீவன், அந்த மூன்றுக்குண்டான வேறுபாடு நம்ம கடந்த இதுல பார்த்தோம். இப்போ அந்த மூன்றுல நம்ம எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத ஒரு ஓமானத்தோட இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, இப்ப ஒரு ஓவியத்துல ராஜா வரையப்பட்டிருக்கிறார், அவர் வந்து தங்க நிற ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த தங்க நிறம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, அது ஆடையினுடைய தோற்றத்தில் தான் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த ஆடை அணிந்து கொண்டிருக்கிற நிறம் வந்து ராஜாவுக்கு தங்க கலர் ஜரிகை போட்ட ஒரு ட்ரெஸ் அவர் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நாம நினைச்சாலும், உண்மையில் அந்த நிறம் வந்து ராஜாவா போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த துணியில தான் இருக்கு. அந்த தங்க கலர் ஜரிகையில் அவர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுனாலும் ரியலா வந்து அந்த ட்ரெஸ் செப்பரேட்டா இல்லை, அது அந்த துணியிலேயே இருக்கு. அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ராஜா தனியாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிற்கிறாரு, கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய தவறான புரிதல் தானே. இந்த ஓமானத்தை தான் இந்த உலகத்தோட ஒப்பீடு செய்கிறாங்க மகான்கள். இப்போ இது வந்து பழைய காலத்து ஓவிய முறையில் நமக்கு இப்படி புரிய வச்சாரா பஞ்சதசி ஆசிரியர் வந்து சுவாமி வித்யாரண்யர். இப்ப நவீனத்துல நாம என்ன சொல்றோம், திரைப்படம் தான் எடுத்துக்கணும். திரைப்படத்துல வந்து விதவிதமான காட்சிகள், விதவிதமான தோற்றங்கள், அது கலர் கலரா இருக்கலாம். இப்ப திரைப்படத்துல வந்து கலர் கலரான மரங்கள் வரலாம், கலர் கலரான கார்கள், வீடுகள், நதிகள், மனிதர்கள், அப்படி நீங்க என்ன வேணா சினிமாவில பாருங்களேன் ஒரு திரைப்படத்துல. ஆனா எல்லாம் உண்மையா, அதுல எழுதப்பட்ட அந்த படங்கள் எல்லாம் தோன்றுகின்ற படங்கள் பூரா உண்மையா, கதாநாயகம் உண்மையா, வில்லன் உண்மையா, கதாநாயகி உண்மையா, எதுவுமே கிடையாது, எல்லாம் வெறும் தோற்றம். ஆனா அது நமக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தெரியறது காரணம் என்ன, கண்ணு அப்படி நம்புது. அதுதான் கண்ணனுடைய ஏமாற்றுகின்ற விஷயம், கண்ணு மாத்திரம் தான் நம்புதான், மனசு சேர்ந்து நம்பிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் படத்துல நம்ம மூழ்கிடுறோம். ஏன்னா வெறும் கண்ணு மட்டும் பார்த்தா கூட நம்ம பிரச்சனை இல்லை, மனசும் சேர்ந்து உள்ள பூந்துக்குது. அப்ப என்ன ஆயிடுது, சினிமாக்குள்ளேயே பூந்துட்டோம். அதனால கதாநாயகன் அழுதா நாமளும் அழுகிறோம், கதாநாயகன் சிரிச்சா நாமளும் சிரிக்கிறோம். இப்படியே நமக்கு அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமா வாழ்க்கை போகுது. படம் முடிஞ்ச பிறகுதான் இது படம்னு நமக்கு தெரியுது. அதே மெத்தடை தான் இங்க ஒப்பீடு செய்யறாரு. ஆனா பழைய காலத்து மெத்தட்ல ஓவியத்தோட ஒப்பீடு செய்யறாரு, நாம நவீனத்துல திரைப்படத்தோட ஒப்பீடு செய்யறோம். அப்ப இந்த டிஃபரெண்டா நம்ம இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப பொதுவா இந்த அஜ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, நான் துக்கப்படுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் பிறந்தேன், நான் இறந்து விட போகிறேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இது எல்லாமே அந்த மனம் என்ற ஜீவனுக்கான தர்மங்கள், அது ஆத்மாவுக்கு உரியவை கிடையாதுன்னு சொல்லுது. அதான உண்மை. இப்ப நம்ம சினிமா பாக்குறோம், சினிமாவில கதாநாயகன் அழுகுறான், உண்மையிலே கதாநாயகன் அழுகுறானா இல்ல, அந்த பொம்மை தான், அந்த சினிமாவில் தோன்றுகிற அந்த சீன் தான் அந்த மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில கதாநாயகன் அங்க இல்லவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஆள் வரவே இல்லை. ஆனா நமக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் அழுகுற மாதிரி தெரியுது. அப்போ அந்த திரைப்படத்தினுடைய தர்மம் அது, அதுல எடுக்கப்பட்ட படத்துக்கு தகுந்த மாதிரி சீன், அங்கே ஒரு ஆக்ஷன் சீனோ ஒரு ஹாரர் சீனோ ஒரு அட்வென்ச்சர் சீனோ மாறி மாறி வந்தாலும் அதெல்லாம் அந்த படத்தினுடைய தர்மம் தானே தவிர, உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கவே இல்லை. ஒரு கொலை நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே என்ன உண்மையிலே கொலை நடந்துருச்சா? ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உண்மையிலே குண்டு வெடிச்சிடுச்சா? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உண்மையிலே அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்களா? ஒன்றும் கிடையாது, எல்லாம் வெறும் சினிமாவில் வர்ற தோற்றம். அதே தோற்றம் தான் இங்க உலகத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், உண்மையாவே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், உண்மையாவே குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, மனது அந்த அளவுக்கு அதன் மீது ஒரு பற்று வச்சிருக்கு, இந்த உலகம் உண்மை என்பது போல நம்புறதுனால இங்க எல்லா விஷயங்களையும் மனசு ஏத்துக்கும் நம்பும். அப்ப அது அந்த அளவுக்கு மனம் வந்து திடமாயிடுச்சு. அந்த திடத்தன்மை தான் நம்ம வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை உள்வாங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். அது அழிய அழியத்தான் நம்முடைய உண்மை சைத்தன்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அதை அழியாத வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், உண்மை உண்மை என்றே இந்த புற உலகத்தை பார்த்து மயங்கி கொண்டிருப்போம். இதுதான் மனமயக்கம், இதுதான் மாயம், இதுதான் மாயாவினுடைய வேலை. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம விழிச்சுக்கணும். அந்த விழிப்பு வந்தால்தான் நம்ம விவேகத்தினால இது தோற்றம்னு புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா நம்ம மனசு இதை ஏத்துக்காது. அதுல எல்லாம் உண்மை உண்மைன்னு நம்புவோம். ஏன் உண்மை நம்புது? இப்ப நம்ம கேட்போம், ஏங்க எனக்கு காலில் அடிபட்டு வலி வந்துட்டு இருக்கு, நீங்க என்னமோ சினிமா படங்கிறீங்க, பிரம்மங்கிறீங்க, மாயங்கிறீங்க, என்னங்க சொல்றீங்க, என்னுடைய வழி எனக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யதார்த்தமா பேசினாலும், சினிமா பார்க்கும்போது என்ன பண்றோம், கதாநாயகன் அழுகும்போது நாம அழுகுறோம் இல்ல, அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறான், ஏன்ப்பா அழுகுற அப்படின்னு கேட்டா, அந்த சினிமாவில் மூழ்கிட்டதுனால அவருடைய துக்கம் என்னையும் வந்து தாக்கிடுச்சிங்க, அதனால நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி தாக்கிச்சு? அந்த சினிமா மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் தானே நமக்கு அந்த துக்கத்தை கொடுத்தது. சினிமாவில் வர்ற சோக சீன் வந்து நம்ம அதுக்குள்ள பூந்துட்டதுனால நமக்கும் சோகம் வந்துருச்சு. அதே விஷயம்தான் இங்கே நமக்கு துக்கம் வந்துடுது, காலில் அடிபட்டுருச்சு, வலி தாங்க முடியாம அழுகுறோம் அப்படின்னா, நம்ம இந்த உடலை பற்றிட்டதுனால, இந்த உடல் எனது என்று அபிமானிச்சதுனால ஏற்பட்ட விளைவு அது. ஆனா இந்த உடல் நானல்ல என்று நீங்க அபிமானத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியாது. அதான் உண்மை. ஏன்னா நம்ம பற்றுவதனால வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்படிதான் பற்றிக்கிட்டு அது இருப்பது போல நம்பிக்கிட்டு அதனால பாதிக்கப்பட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஆனா உண்மையில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால ஞானிகள் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறதுனால அவர்களுக்கு உண்மையிலேயே எதுவும் பாதிப்பதில்லை, நோய் கூட அவர்களை பாதிப்பதில்லை. அதுக்கு தானே நம்ம உதாரணமா ரமண மகரிஷி எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் அவர் தான், ஒவ்வொரு டைம் நான் கொடுக்கலாம். இப்போ அவருக்கு வந்து கையில ஒரு கேன்சர் வந்தது, அந்த கேன்சர் கட்டியை ஆப்ரேட் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ரமண மகரிஷி உடம்போடு இருக்கிறாரு, உண்மையா உட்காந்துருக்காரு, அவர் கையில ஒரு கேன்சர் வந்துருச்சு, அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு நாம்பளும் நம்ம சார்ந்த மற்ற சக பக்தர்களும் மருத்துவர்களும் எல்லாருமே துடிச்சோம், எப்படியாவது அவரை குணப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆனா அவரு கண்டுக்கவே இல்லை, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடான்ட்டு அவர் பாட்டு கம்மிட்டு இருந்தாரு. என்னன்னா அவர் அந்த உடலையே அபிமானிக்கல. ரமண மகரிஷி அந்த உடலை வந்து தன்னதுன்னு அபிமானம் பண்ணிருந்தா தானே அவருக்கு ஆபரேஷன் பண்ணா வலிக்குது எரியுது காய்ச்சல் வந்துருச்சு துடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு கையையே அறுத்து ஆபரேஷன் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாம அவர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு உடல் பற்று இல்லாம இருக்காருன்னு பாருங்க. அதுதான் ஞானிகளுடைய மகோன்னதம், மகத்துவம். இதை தான் ஞானிகளை நம்ம போட்டுறோம். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படி துடிச்சு கீழே விழுந்து பரல்றோம், அவனை பார்த்து நாமளும் பரல்றோம். அப்ப இந்த அஜ்ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு? அப்ப அவரால் மட்டும் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது, நம்மளால ஏன் இருக்க முடியல? நமக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு உடல் பற்று போக மாட்டேங்குது, உடல் மேல அபிமானம் வச்சிருக்கோம். அதுதான் இங்க சாஸ்திரம் ஆழமா புரிய வைக்குது. உடல் நான் அல்லங்கிறதுல நீங்க சாஸ்திரத்தை நம்பணும். ஏன்னா இங்க சாஸ்திரமும் சத்குருவும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மகான்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து வேதத்தை வந்து அப்படியே எடுத்து நமக்கு உபதேசம் கொடுக்கறதுனால அந்த சத்திய ஞான அனந்தம்ல அப்படியே இருப்பாங்க, கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க. ஏன்னா பிரம்மமே சத்தியம். அந்த சத்தியத்தை இருந்து நமக்கு உபதேசிக்கும் போது அவர்கள் வாயிலிருந்து பொய் வரவே வராது. அப்படிப்பட்ட மகான் ஞானிகள் ரிஷிகள் தான் நமக்கு இந்த உபநிஷதங்கள் வேதங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை நம்ம முதல்ல வைக்கணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், பகவத்கீதை. அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், அப்பதான் நமக்கு அந்த திடத்தன்மையை கொடுக்கும், அப்போது மட்டும்தான் நாம் நம்மை வந்து யார் என்று உணர முடியும். இல்லைன்னா இந்த உடல் அபிமானத்தினால நம்ம கடைசி வரைக்கும் உடல் பற்றிலேயே இருந்து இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போவோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன? மற்றவர்களால் இருக்க முடியுது, நம்மளால ஏன் இருக்க முடியல? நம்மளுக்கு வந்து உடல் அபிமானம் விட முடியல, அதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை போய் பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பிளட் டெஸ்ட் பண்றது, இந்த பிபி டெஸ்ட் பண்றது, மீட்டர்லாம் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து ஓரம் வச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எப்போ சுகர் எவ்வளோ ஏறி இருக்கு, சுகர் எவ்வளோ இறங்கி இருக்கு, பிபி எவ்வளோ ஏறி இருக்கு, பிபி எவ்வளோ இறங்கி இருக்குன்ட்டு இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நோய் பெருசாகிட்டே இருக்கும். ஏன் பெருசாகுது தெரியுமா? மனசு வந்து அதை பற்றுது. அந்த எக்யூப்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து அது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு காட்டி காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கனால நமக்கு அது ஒரு பெரிய மனமயக்கத்தை உண்டு பண்ணி மாயையில் மாட்ட விடுது. ஆனால் உண்மையாக அதெல்லாம் எதையுமே நம்ம கண்டுக்காமல் நாம் பாட்டு இந்த உடல் கடந்து உணர்வில் நின்று பாருங்களேன், உங்கள் உடம்புல எந்த நோயும் இருக்காது. ஏன்னா அந்த உணர்வு வந்து இந்த உடலையே வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்புல ரத்தம் வந்து உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. காற்று பிராணன் வந்து அதே மாதிரி உடல் முழுக்க பாஞ்சிக்கிட்டு இருக்கு. தச வாயுக்கெல்லாம் மாறி உடம்பு இயக்கிட்டு இருக்கு. இப்படி பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்புக்குள்ள அழகா அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? நாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? உள்ள ஏதாவது வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமா? இருதயத்தை நாம் ஏதாவது கையில பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்கிறோமா? ஆனா இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து இந்த உடம்ப விடுற வரைக்கும் ஒரு நாள் கூட இருதயம் ரெஸ்ட் எடுக்காம துடிக்குது. அந்த ஹார்ட் பீட் ஒரு நாள் கூட நிக்காது. வெளியே கடிகாரம் கூட ஒரு நாள் நின்றுடும். செல்லு தீந்துச்சுன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற கடிகாரம் வந்து ஒரு நாள் செல்லு தீந்த உடனே நின்றுடும். அப்புறம் நீங்க வேற செல் மாத்திரா தான் ஓடும். ஆனா இந்த மனித உடல்ல வந்து அந்த இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்க. அந்த உணர்வு வந்து உள்ள அவ்வளவு அழகா ரிதமா இயங்கிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ படைச்ச உடம்பு நீயே இதை ஆப்ரேட் பண்ற நீயே பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பூரண சரணாகதிக்குள்ள போயிட்டு அந்த ஈஸ்வர தன்மையில நம்ம இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வராதுங்க. பெரும்பாலும் எந்த தொந்தரவும் வராது, எந்த நோயும் இருக்காது, மனசு எதையும் பற்றாது, உடல் அபிமானம் தானா நம்மளை விட்டு நீங்கிடும். இததான் சாஸ்திரம் நமக்கு ஆழமா புரிய வைக்குது. இதை வந்து ஆத்மபோதம் அப்படிங்கிற நூல்ல ஆதிசங்கரர் அழகா சொல்வாரு. அனாத்மனி அகமிதி மதிகி, அந்த அனாத்மாவின் மீது நான் என்ற எண்ணம் அழகா சுட்டி காட்டுவாரு ஆதிசங்கரர் ஆத்மபோதத்துல. அதை வந்து ஆன்மபோதத்துல பகவான் ஸ்ரீ ரமணரும் சுட்டி காட்டுவார். அவர் தமிழ்ல எழுதுவார், அந்த ஸ்லோகத்தை தமிழ்ல எழுதியிருப்பார். இங்க பகவான் ஆதிசங்கரர் வந்து ஆத்மபோதத்துல சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கார். அந்த சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாருன்னா, அனாத்மனி அகமிதி மதிகின்னா அந்த அனாத்மானா என்ன, ஆத்மாவுக்கு எதிரான பிரதிபிம்பம், அதை போய் நான் என்று நம்ம நம்புறோம். இந்த உடல் உண்மையிலேயே இல்லை, ஆனா இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிறோம். அந்த அபிமானத்தினால்தான் இந்த உடல் துன்பப்படுது, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுது. அப்ப இதை நம்ம என்றைக்கு விடுறோமோ அப்பதான் நம்ம ஞானத்தினுடைய உச்சத்தை அடைஞ்சதா அடையாளம். ஆனா நம்ம எல்லாம் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சி ராமன் வந்து சீதைக்கு சித்தப்பாவான்னு கேட்கிற மாதிரிதான். இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், நல்லா கதை கேட்கிற மாதிரி வேதாந்த பாடத்தை கேட்டு போயிட்டு மீண்டும் உடல் அபிமானத்தை விட மாட்டேங்கிறோம். இதுதான் ப்ராப்ளங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஜீவ சம்சாரம்னு பேர். அதாவது இந்த பிறப்பு இறப்பு, பாவம் புண்ணியம், சுகம் துக்கம், அந்த நினைவு மறதி அப்படிங்கிற எல்லா உரிமைகளும் இந்த ஜீவன் இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் ஜீவனுக்கு உண்டான தர்மங்கள். ஆனா இது ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா கிட்ட இது எதுவுமே ஒட்டாது. ஆத்மா இடத்துல ஏது பாவம் புண்ணியம், ஆத்மா எங்க பிறக்குது இறக்குது, அதனிடத்துல ஏது துக்கம் சுகம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாம நம்மளை வந்து எப்படி அபிமானிக்கிறோம், ஆத்மாவா பாக்குறோமா உடம்பா பாக்குறோமா? உடம்பாதான் பாக்குறோம். பாடங்களை படிச்சாலும் நம்ம உடம்பா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எல்லாம் அட்டாக் பண்ணோம். ஏன்னா உடம்புன்றிருந்தா நம்ம உடம்பு மேலே வைக்கிற நம்பிக்கை என்ன பண்ணோம், உடம்புக்கு நோயை கொடுத்துரும். அப்போ இது மாதிரி நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உடம்பை விட்டுட்டு உணர்வில் நின்று பார்த்தீங்கன்னா உடம்பு ஒன்றுமே பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது இயற்கையாகவே தானாக தன்னை சரிப்படுத்திக்கும். நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்டாலோ போண்டா சாப்பிட்டாலோ நீங்கள் சைவ பிரியாணி சாப்பிட்டாலோ உள்ளே போகுது. ஆனால் உள்ளே போனவொடனே அது ரத்தமாக எலும்பா மஜ்ஜையாக எப்படி மாறுது? நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிங்களா? கிடையாது. நீங்கள் பஜ்ஜியை வந்து இப்படி மாறிக்கோ, பாயாசத்தை வந்து அப்படி மாறிக்கோன்னு ஏதாவது உள்ளே அனுப்பும்போதே கமெண்ட் கொடுத்தீங்களா? ஒரு கமெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் அந்த கட்டளைகளே இல்லாமல் அது தானாகவே அதை தன்னை எந்த இடத்துல ரத்தமாக மாற்றணும், எந்த இடத்துல எலும்பாக மாற்றணும், எந்த இடத்துல மஜ்ஜையாக மாற்றணும் அப்படின்னு அத்தனையும் அதுவே உடலுக்குள்ளே இருக்கிற சப்த தாதுக்களாக சரிப்படுத்தி நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு வைத்தியர் இந்த உலகத்தில் இருக்காரா? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தையினுடைய உடல்லே உருவாகுது. எப்படிப்பட்ட ஒரு அம்சம் பாருங்கள், தாயினுடைய உடலில் கண்ணு காது மூக்கு நாக்குன்ட்டு இத்தனை புலன்களையும் வச்சுக்கிட்டு ஒரு அழகான உடல் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இப்படிப்பட்ட ஒரு உடலை வந்து ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே யார் உருவாக்குறா, எப்படி உருவாகுது? அது உருவாக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு வேணால் வைத்தியம் பண்ணிக்கலாம், அந்த கண்ணை தனியாக எடுக்கலாம், கையை தனியாக வெட்டலாம், எல்லாம் பண்ணலாம். கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி மனித உடலை வெட்டி வெட்டி கூறு போட்டு பார்க்கலாம். ஆனால் வெட்டுறது ஈஸி, உருவாக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அழிக்கிறது ஈஸிங்க, ஆக்கம் பண்ண முடியுமா? ஆக்கம் யார் செய்கிறா? அதுதான் இறை சக்தி. அதனால இறை சக்தி தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இருக்கிறத வேணால் அழிச்சிக்கிட்டு இருக்கலாம், இயற்கையை பால் படுத்திக்கிட்டு இருக்கலாம், வந்த உடம்பை வந்து கண்டபடி நம்ம கண்டதை சாப்பிட்டு கெடுத்துக்கலாம், நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிவு இல்லாமல் வாழ்ந்துடலாம். அதெல்லாம் யார் குற்றம்? நம்முடைய குற்றம். அதனால அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியானபடி வாழ வேண்டும் என்று இங்கே ரிஷிகள் நமக்கு சொல்றது தான் இந்த சாஸ்திரம். அதனால தான் சொல்றாரு, ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லைங்கிறத மிக தெளிவாகவே புரிய வைக்கிறார். அதே மாதிரிதான் நமக்கு கடவு உபநிஷத்துல இன்னொரு சூத்திரம் வரும். அது என்ன சொல்லும்னா, நான் ஜாயத்தே மிரியத்தேவா விபச்சித்துங்க, ஞானஸ்வரூபமான ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைன்னு கடவுபனிஷத்து இதையே சொல்லும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அத்வைதத்தினுடைய மைய புள்ளி. அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, அந்த ஆன்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை. இங்க நான் யாருங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நாம் யாருன்னு நம்மளை விசாரணை பண்ணி பார்த்தா நாம் நம்மளை ஆத்மா என்று நம்பினா மட்டும்தான் நமக்கு விடுதலைங்க, லிபரேஷன். அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம வந்து கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டு நான் உடம்பு தான், நான் மனசு தான், நான் இன்னா இருக்கு அம்மா தான், நான் இன்னா இருக்கு மகள் தான், நான் இன்னா இருக்கு மகன் தான், இன்னா இருக்கு மனைவி தான், இன்னா இருக்கு கணவன் தான்ட்டு நம்ம என்னென்ன பற்று வச்சிருக்கிறோமோ அது பூரா உடல் சார்ந்த பற்று. அந்த உடல் சார்ந்த பற்றுனால அந்த உறவுகள்னாலேயே நமக்கு பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகவே முடியாது. ஆனால் நீங்கள் உடல் கடந்து உணர்வில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிமானம் குறைய குறைய அந்த வெள்ளரி படத்திலிருந்து காம்பு தானா விலகுவது போல அந்த உறவுகள் மூலமாகவும் நமக்கு தொந்தரவு வராது. அதுதான் பாயிண்ட்டு. நாம் என்ன நினச்சிக்கிறோம், விலகிறதுன்னா உடனே அவங்களாம் நம்மளை விட்டு ஓடிடுவாங்களா விலகிடுவாங்களா அப்படி ஒரு பயம் மனசுக்கு. மனசு என்ன பண்ணுதுன்னா பயப்படுது, அதாவது நான் இந்த ஆன்மீகவாதியாக மாறிட்டேன்னா எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு மனசு சந்தேகப்படுது பார்த்தீங்களா. இதுதான் மனதனுடைய கேமு, மனதனுடைய பிளே. ஏன்னா நம்மளை மனசு இப்படி தான் மயக்கம் அடைஞ்சு ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அதாவது நீங்கள் உயர்ந்த ஞானியாக மாற மாற உங்களுடைய அந்த தெய்வீக நிலையை கண்டு அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, அதுதான் நடக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாரும் எப்பயும் போல உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, உபத்திரவமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம உடலோடு இருக்கிறதுனால, நம்ம உடலை அபிமானிக்கிறதுனால, நம்மளை மாதிரியே அவங்களும் உடம்புல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு, அவங்களும் நாமளும் மனசில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு விடுதலையே ஆகாது. அதனால அஞ்ஞானி என்ன சொல்றான், நான் துக்கப்படுகிறேன்னு சொல்றான். ஞானி என்ன சொல்றான், துக்கம் மனதில் இருக்கிறதுன்னு சொல்றான். இவ்வளவுதான் வித்தியாசம். ஞானிக்கு தெரியுது துக்கம் என்னிடத்துல இல்லை, நான் அந்த அறிவு ஆத்மா, ஆனா துக்கம் மனதில் இருக்கு. அப்ப மனதையோ உடலையோ நீங்க பற்றுனீங்கன்னா அதை நீங்க அனுபவிக்கணும், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அஜ்ஞானி என்ன சொல்றான், நான் கோபப்படுகிறேன்னு சொல்றான். ஆனா ஞானி என்ன சொல்றான், கோபம் அந்த கரணத்தின் இயல்புங்கிறான். அந்த கரணத்தில் இருக்கிற மனசு தான் புத்தி தான் அந்த விஷயத்தை நினைச்சு கோபப்படுது. ஆனா ஞானி அந்த மனசோ புத்தியோ இல்லையே, அவன் அந்த அறிவால நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் சாட்சியால இருக்கிறான். அஜ்ஞானி என்ன சொல்றான், நான் இறக்கிறேன் அப்படிங்கிறான். ஞானி என்ன சொல்றான், உடல் அழிகிறது, நான் வெறும் சாட்சி மாத்திரமேங்கிறான். அப்ப டிஃபரண்ட் பாருங்க, ரெண்டு பேருடைய அந்த மென்டாலிட்டி பாருங்க, ரெண்டு பேருடைய மென்டாலிட்டி, அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள மென்டாலிட்டி என்னன்னா, ஞானிக்கு தெளிவா தெரியுது எல்லாம் தோற்றம், இந்த உடல் வரும் போகும், மரணம் கூட உடல் அழிகிறது தான் பாக்குறான். அஜ்ஞானி தான், ஐயோ நான் சாக போறேன், உடம்பு போயிடுச்சுங்கிறத விட நான் போயிட்டேன், உயிர் போயிடுச்சு அப்படின்னு துடிக்கிறான். அது என்ன காரணம்னா, அந்த சாட்சி சைத்தன்யமா தன்னை மாத்திக்கு தெரியாதனால அஜ்ஞானி அவல நிலைக்கு ஆட்படுகிறான். ஆனா ஞானி அந்த நிலையை ஒருபோதும் அடைவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இதை வந்து திருஷ்டி திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஆதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, திரஷ்டா நான் விக்ரியத்தையே கதாச்சித்துன்னு ஒரு வார்த்தை வரும். அதுல என்ன சொல்ல வருதுன்னா, சாட்சி ஒருபோதும் மாறுவதில்லை, ஏன்னா இருக்கிற அந்த சைத்தன்யம் ஆத்மா ஒருபோதும் மாறுவது கிடையாது. மாற்றமெல்லாம் உடலுக்கும் மனசுக்கு தான். ஆனா நான் உடல் அல்ல மனம் அல்லங்கிற அந்த திடத்தன்மை நம்ம இடத்துல உண்டானான் மட்டும்தான் திடஞானின்னு பேரு. அந்த திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல் ரிபுகீதை. அப்ப அந்த திடனானி தன்மைக்குள்ள நம்ம வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புண்ணியங்களும் உங்ககிட்டயே இருக்கும். ஏன்னா நீங்களே அந்த சைத்தன்யம், சாட்சாத்து பிரம்மம். அப்ப பிரம்மத்தின் இடத்துல என்ன இருக்கும், புண்ணியம்தான், எல்லாமே அதுகிட்டதான் இருக்கு. ஆனா அது புரியாததுனால நம்ம தனித்தனியா கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து கங்கைக்கு போய் குளிச்சாதான் புண்ணியம், இங்கிருந்து காசி போனாதான் நமக்கு புண்ணியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் ஒரு புண்ணியம் இல்லை, நமக்குள்ள இருக்கிற உணர்வை பிடிச்சிட்டாலே எல்லா புண்ணியமும் தானா வந்துடும். அந்த உணர்வு தான் இங்க பிரம்மமா இருக்கு, அதை தான் நம்ம பிடிக்கணும், அதை தான் இங்க மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து பகவத்கீதையிலையும் சொல்லுவார். கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்லுவார்னா, குணா குணேசு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களிடையே பிரவர்த்திக்கின்றன. அப்படின்னா குணங்கள் குணங்கள் மூலமாகத்தான் இயங்க முடியும், ஏன்னா பிரகிருதியினுடைய செயல்கள் பூரா பிரகிருதியில தான் நடக்க முடியும், ஆத்மா அதில் சம்பந்தப்படுவதே கிடையாது. ஏன்னா இங்க மனசும் உடம்பு வந்துட்டதுனால அதனுடைய இயல்பு அது, அதனால அதனுடைய குணம் அது, அது அப்படித்தான். சூரியனுடைய குணம் என்ன, ஒளியை தருவது, வெப்பத்தை உண்டாக்குவது. நீரினுடைய குணம் என்ன, குளிர்ச்சியை கொடுப்பது, தாகத்தை தீர்ப்பது. ஆனா அந்த குணத்தில்தான் குணங்கள் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர நீங்க அதை மாற்றி மாத்தி அமைக்க முடியாது. அது அதனுடைய தன்மையில அது அழகா அதனுடைய வேலையை செய்யும். ஆத்மா வந்து இந்த மாதிரி எதுலையும் இந்த குணங்களுக்குள்ள வர்றது கிடையாது. அதனாலதான் குணா குணேசு வர்த்தந்தேன்ட்டு பகவத்கீதையில அழகா புரிய வைப்பார். ஆத்மா வந்து இதுல எதுலையுமே சம்பந்தப்படாதப்பா அப்படிம்பாரு. அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளமே என்னன்னா, இந்த வேறுபாடுகள் பாகுபாடுகள் எல்லாம் இப்படி நமக்குள்ள ஒரு அத்தியாசத்தை ஆரோபத்தை உண்டு பண்ணுது. அந்த ஆரோபம் தான் நமக்கு இல்லாதது இருப்பது போல மயக்குது, மனசை வந்து மயக்கமடைய வைக்குது. அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் இதுல இருந்து விடுபட பார்க்கணும். நான் துக்கப்படுகிறேன் என்பது அஜ்ஞானம், துக்கம் மனதில் தோன்றுகிறது என்பது ஞானம், நான் பிறந்தேன் என்பது அஞ்ஞானம், உடல் பிறந்தது, நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை என்பது ஞானம். அப்ப இங்க ஓவியத்தில் உள்ள ஆடையில் நிறத்தை துணிக்கு சொந்தமானது என்று அறியாதவன் நினைப்பது போல அஞ்ஞானி ஜீவனின் சம்சாரம் ஆத்மாவிற்கே உரியது என்று கருதுகிறான். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுது, சம்சாரம் என்பது ஜீவனுக்கு உரித்தானதே தவிர சுத்த சைத்தன்யமான ஆத்மா எப்போதும் எதிலும் சம்பந்தப்படாதது, அது அசங்கன், அவிகாரி, நித்திய முக்தன் என்று ஆத்மாவை போற்றுகிறது வேதம். அப்ப இங்க நாம வந்து நித்திய முக்தன் தான், நாம அசங்கன் தான், நம்ம அவிகாரி தான், நம்ம குணாதீதன் தான், நாம தான் தூய சைத்தன்யம். ஆனா நம்ம அது தெரியல. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான தன்னம்பிக்கை. இதை நம்ம வளர்த்திக்கிட்டா போதும், நம்ம இடத்துல எல்லாம் வந்துடும், நம்ம இடத்துல வந்து எல்லாமே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சைத்தன்யமா நம்மளை நாம் பார்க்கறத விட்டுட்டு அல்ப மனிதனாகவும் சாதாரண அல்ப ஜீவனாகவும் நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதனுடைய நீதிக்குள்ள நம்ம இருந்து தான் ஆக முடியும், அதுலேருந்து நம்ம வெளிவர முடியாது அப்படிங்கிறத 8வது ஸ்லோகம் அழகா புரிய வைக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜா, அதனால நம்ம நல்லா உள்வாங்கி நடைமுறைக்கு வந்துடணும். அடுத்தது 9வது ஸ்லோகத்துக்கு போலாம். சித்ரஸ்த பர்வதாதீனாம் வஸ்திரபாசோ ந லிக்யதே, சிருஷ்டிஸ்த மிருத்திகாதீனாம் சிதாபாசஸ்ததா நகி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஓவியத்திலே வரையப்பட்டிருக்கின்ற மலை முதலியவற்றிலே தனித்தனியான அந்த படைப்புகள் காணப்பட்டாலும் அந்த துணி தான் பின்னாடி ஆதாரமா இருக்கு. அது போல படைப்பில் உள்ள மண் போன்ற ஜட பொருட்களிலே அந்த சிதாபாசம் இருப்பதில்லை அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஒரு துணி இருக்கு, இப்ப அந்த துணியினுடைய அசைவு வந்து அந்த உருவத்தை அசைச்சு காட்டும். காத்துல துணி அசைஞ்சா அந்த உருவம் அசையும். அப்ப அந்த அசைவு வந்து அந்த தனிப்பட்ட உருவத்துல இருக்கான்னா இல்லை, அந்த துணியினால. அந்த மாதிரி இங்க வந்து வெளிப்புற விஷயங்கள் இந்த அசைவுகளுக்கு காரணமா பஞ்சபூதங்கள் இருக்கு, ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மத்துல அந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது இப்ப எப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சைத்தன்யம் தான் எல்லா இடத்துலயும் இருக்குதே, அப்ப கல்லு மண் மலை முதலியவற்றிலும் அந்த சிதாபாசம் அந்த பிரதிபிம்பம் இருக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாருன்னு கவனிச்சிங்கன்னா, இப்ப ஒரு ஓவியத்துல மனிதன் வரையப்பட்டிருக்கிறான், யானை வரையப்பட்டிருக்கிறது, மலை வரையப்பட்டிருக்கிறது, நதி வரையப்பட்டிருக்கிறது. இந்த நாலு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்ப மனிதனின் ஆடையை வரையும் போது இப்ப துணி போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாரு. மனிதன் இடத்துல ஒரு ஆடை வரையணும், அப்ப அந்த அவன் மேல போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வரணும்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கான மடிப்பு, அந்த ட்ரெஸ்ஸுக்கான நிறம், இதெல்லாம் அப்படியே தத்ரூபமா வரைவாரு அந்த ஆர்டிஸ்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவர் தோல் மேல போட்டிருக்கிற துண்டுல அந்த துண்டெல்லாம் நல்லா மடிச்சு சுருங்கி இருக்கிறதெல்லாம் அழகா தெரியும், அவ்வளவு தத்ரூபமா வரைவாரு. ஆனா மலையை வரையும் போது அது ஹார்டான விஷயமாவும் நமக்கு தெரியும் பார்வைக்கு. ஏன்னா மலைங்கிறது கடினமான பாறைகள், பெரிய மலை. ஆனா ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது சும்மா மடிப்பு, காற்றல் அசையக்கூடியது, கிழிஞ்சு போகக்கூடியது, அப்படிதான் தெரியும். ஆனா எல்லாம் பார்வைக்கு தான் ஒரு கடினமான பொருளாகவும் ஒரு சாஃப்டான பொருளாகவும் தெரியுது. அதனால வித்யாரண்யர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பர்வதாதீனாம் வஸ்திரா பாசோ ந லிக்கியதே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாருல்ல, அதனுடைய என்ன பொருள் அப்படின்னா, இந்த சிதாபாசம் தோன்றுவதற்கு சைத்தன்யம் வேண்டும், பிரதிபலிக்கும் ஊடகம் ஒன்று இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிதாபாசம் தோன்ற முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப இந்த விஷயம் என்ன, அந்த வஸ்திரம் வந்து அது பாட்டு அது இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த வரையப்பட்ட ஓவியத்தினுடைய தன்மை துணி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு மலை மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வேறுபாடுகள் அந்த வரையப்பட்ட ஓவியத்தில் தான் இருக்கே தவிர உண்மையில் அது கடினமான பொருளோ அல்லது சாஃப்டான பொருளோ கிடையாது, அது வெறும் துணி தான் பேக்ரவுண்டா இருக்கு. அது மாதிரி இங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அதாவது சிதாபாசம் தோன்றுவதற்கு சைதன்யம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன, நம்ம ஏற்கனவே இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லியிருக்கேன், சூரியன் பிரதிபலிக்க வேண்டுமானால் கண்ணாடி இருக்க வேண்டும் அல்லது கீழே பூமியில ஒரு நீர் இருக்க வேண்டும், ஆனால் கல்லில் பிரதிபலிப்பு ஏற்படாது. அது போல சுத்த சைதன்யம் பிரதிபலிக்க அந்த கரணம் வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப மனிதனிடத்துல சிதாபாசம் உண்டு, இப்ப விலங்கிடத்துலயும் சிதாபாசம் உண்டு, ஆனால் கல்லிலோ மண்ணிலோ மலையிலோ அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க டிஃபரன்ஸ பிரிச்சு காட்டுறாரு. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சிதாபாசன் சைத்தன்யம் ஜீவன் அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப சைத்தன்யம் என்பது தூய பிரம்மம், அது வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது அசைவதும் இல்லை. ஆனா சிதாபாசன் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு பிரதிபிம்பம் வருது. அந்த பிரதிபிம்பம் எப்படி வரும், தானா வருமானா, தானா வராது, அது பிரதிபலிப்பதற்கான ஒரு ஊடகம் உருவாக்கப்படணும். அப்ப எப்படி ஊடகம்னா, இப்ப மேல இருக்கிற சூரியன் பூமியில தெரியணும்னா கீழே ஒரு கண்ணாடி இருக்கணும் இல்ல நீர் இருக்கணும், அப்பதான் சூரியன் வந்து நீர்ல பார்த்தா தெரியும் அல்லது கண்ணாடியில பார்த்தா தெரியும். அது மாதிரி இங்க சைத்தன்யம் பிரதிபலிக்க வேண்டுமானால் இங்க உடல் மனம் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த உடல் மனம் உருவாக்கப்பட்டதுல தான் இங்க கல்லுல வந்து அந்த உடல் இருந்தாலும் மனசு இல்லை, ஆனா மனிதனாகிய நம்மிடத்துல மனசு இருக்கு. அப்ப நம்மிடத்துல மண்ணுக்கிட்டையும் கல்லுக்கிட்டையும் இல்லாத விசேஷத்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அசைகிறோம் அதை அசைகிறது இல்லை, இவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் சிதாபாசன்கிற நிலையில புரிய வைக்கிறார். அதாவது சிதாபாசனுக்கும் இப்போ ஜடப்பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த சித்த ஆபாச ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை போடுறது என்னன்னா, பிரம்மத்தினுடைய அந்த திறன் இருக்கு இல்லையா, அந்த சக்தி பிரதிபலிப்பதற்கான ஒரு பாத்திரமா இங்க எது உருவாக்கப்படுதோ அதை பொறுத்து அதன் தன்மை மாறிக்கிட்டே வரும். அத நான் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன்னா, மின்சாரம் வந்து 230 வோல்ட் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க பொருத்தக்கூடிய உடல் வந்து 0 வாட்டு பல்பா இருந்தா பவர் கம்மியா இருக்கும், 100 வாட்டு பல்பு பொறுத்தீங்கன்னா பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த பவர்னுடைய ஏற்ற இறக்கம் வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கிறதும் வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுக்கும் மின்சாரம் காரணம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரே 230 வோல்ட் தான் வருது, ஆனா உங்களுக்கு வெளிச்சம் ஏன் குறைவாச்சிங்க? நீங்க வாட்டேஜ் கம்மியா போட்ட பல்பு, வெளிச்சம் எப்படிங்க ஜாஸ்தி ஆச்சுங்க? வாட்டேஜ் அதிகமா போட்ட பல்பு. அப்ப இங்க வித்தியாசம் எதுல? உபாதியில, ஊடகத்துல. அது மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன், அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சிதாபாசன்கிறது வந்து ஜடப்பொருள் கிடையாது, உயிர் பொருள். அப்ப அந்த உயிர் பொருள்ல அந்த ஆத்மா பட்டு பிரதிபலிக்கும் போது தாவரத்துக்கு உண்டான பிரதிபலிப்பு தான் இருக்க முடியும், அது 0 வாட் பல்பு மாதிரி. அதே சிதாபாசன் வந்து மனிதன்ல பட்டு பிரதிபலிக்கும் போது இந்த மாதிரி பேச முடியும், ஆட முடியும், ஓட முடியும், அப்போ அது 100 வாட் பல்பு மாதிரி. அப்ப வித்தியாசம் என்ன? இதுக்கு எப்படி பவர் கூடிச்சு, அதுக்கு எப்படி பவர் குறைஞ்சது? உடம்பு தான் வித்தியாசம். அப்ப சிதாபாசன்ல வித்தியாசம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றாரு. அப்படி புரிஞ்சுக்குங்க. ஆனா நீங்க ஜடப்பொருள்ல இந்த கல்லுலையோ மண்ணுலையோ மரத்துலையோ மட்டையிலையோ ஒரு மாற்றம் நடக்காது. ஏன்? அதெல்லாம் ஜடப்பொருட்கள், அதுல சிதாபாசன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா காமனா படைப்புல எல்லாமே வரும் போகும், அதை நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இப்படித்தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய புரிதல் இந்த அளவுக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல கடவு உபநிஷத்தினுடைய ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருஷ்யத்தே துவக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ப சிபி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சூக்ஷ்மதர் சிபி, அதாவது கடவு உபநிஷத்துல யமதர்மராஜன் வந்து நசிகேதன் கிட்ட பேசும்போது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார். அதாவது அந்த சைத்தன்யம் பிரதிபலிக்கிற ஊடகம் உபாதி வந்து பலவாறாக இருந்தாலும் அது நுட்பமான புத்தியினால் மட்டும்தான் அறியப்பட முடியும் என்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. திருஷ்யதே துவக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா அப்படிங்கிறாரு. அப்போ ரொம்ப சூக்ஷ்மமான நுட்பமான புத்தியினால்தான் அது அறியப்படும் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த சிதாபாசன் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் வந்து 0 வாட் லெவல்ல இருந்தா அந்த வெளிச்சத்துல நீங்க எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க 100 வாட் பல்பா இருந்தா வீடு பூரா பவர்ஃபுல் பிரைட் வர்றதுனால நீங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த சிதாபாசன் பிரதிபலிக்கிற உடம்பு ஒரு தாவரமா இருந்தா உங்களால உலகத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அதே சிதாபாசன் பிரதிபலிக்கின்ற உடம்பு மனிதனாக இருந்தா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட உலகத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப என்னங்க வித்தியாசம்? உடம்பு தான் வித்தியாசம், மனசு தான் வித்தியாசம். அப்ப இந்த மாதிரி உடம்பு இந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு பின்னாடி ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யம் தான் காரணம், அதுதான் ஆதாரம் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். அப்ப இதை நம்ம இந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகி மனித உடல்ல மனித மனதில் வந்து நம்ம அப்டேட் ஆகி இதனுடைய உண்மைத்தன்மையை நாம இந்த மாதிரி விசாரணை பண்ணி விவேகத்தால நம்ம விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஓ, இதெல்லாம் வந்து சிதாபாசன் வந்து பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகத்தினால நடக்குது. அப்ப இந்த உடல் வந்து மற்ற உடல்களை விட பிரத்யேகமான தகுதி வாய்ந்த உடல் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப இந்த உடலையும் மனதையும் கொண்டு அந்த இருப்பை நான் உணர்கின்றேன்னுங்கும் போது அந்த சைத்தன்யமே தன்னை உணர்கின்ற ஒரு அருமையான ஊடகமா இதை பயன்படுத்துதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். அதாவது இந்த ஊடகம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் உடம்பு இருக்கும், எல்லாருக்கிட்டையும் மனசு இருக்கும். ஆனா அது எந்த ஊடகத்தை பயன்படுத்தி தன்னை பார்க்குதோ அந்த இடத்துல அந்த ஊடகம் முழுமை அடையுது இல்லையா? அப்படித்தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே அப்படிதான் உதாரணம் எப்படி கொடுத்தேன்னா, நம்ம வீட்டுல 4 கண்ணாடி வச்சிருந்தாலும் எல்லா கண்ணாடியும் நம்ம போய் பார்க்க மாட்டோம். நமக்கு விருப்பமான ஒரு கண்ணாடி நம்ம ரூம்ல மாட்டி வச்சிருப்போம், அந்த கண்ணாடியில போய் தான் நம்ம முகத்தை பார்த்து தலவாருவோம், பவுடர் போடுவோம். அப்ப அந்த கண்ணாடியில நம்ம உருவம் பட்டு பிரதிபிம்பிக்கிறது. அப்ப நானே அங்க வந்த மாதிரி தெரியுது. அப்ப அந்த கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சானா? இல்ல. ஆனா நான் இருக்கிறதுனால கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரியுது, நான் ஆடுறதுனால கண்ணாடிக்குள்ள இருக்கிற உருவம் ஆடுது. அப்ப இந்த வாய்ப்பு இந்த பாக்கியம் அந்த கண்ணாடிக்கு கிடைச்ச மாதிரி இப்ப நமக்கு இந்த மனித உடல்ல மனித மனதுல இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இறைவன் பிரதிபிம்பித்து பிரகாசிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இதை எத்தனை பேரால உணர முடியும்? எல்லா கண்ணாடியும் உணராது, அது மாதிரி எல்லா மனிதர்களும் உணர மாட்டாங்க. ஆனா கண்ணாடி என்றுமே உணராது, ஏன்னா அது ஒரு ஜடப்பொருள். ஆனா நாம வந்து உயிர் பொருள், சிதாபாசன் நம்ம கிட்ட பட்டு பிரகாசிக்கிறதுனால மைண்ட் லெவலில் நம்ம அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் உணர முடியும். ஏன்னா அறிவினுடைய பிரகாசம் தானே இங்கே மனசாக விரியுது. அப்போ மனம் வந்து அப்டேட் ஆகும்போது அந்த அறிவை தன்னுள்ள உணர ஆரம்பிக்கும். அப்போ இது மனசு கரைஞ்சி போயிடும், அறிவு மாத்திரம் இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் கரையாததுனால தான் மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னை தனித்துவமாக அபிமானப்படுத்திக்கிட்டு நான் நான் அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அசைவு வந்து கண்ணாடிக்கு வந்து இப்போ உயிர் வந்துட்டா என்ன பண்ணுறேன், நானே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லுமா? அப்படி சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், சிரிப்போம். கண்ணாடிக்கு வந்து உயிர் வந்துடுச்சு, அது உடனே பாருங்கள் நானே டான்ஸ் ஆடுறேன்ட்டு நாம் ஆடுறதை வச்சு சொல்லுது, அல்லது நாம் அசைகிறது வச்சு பாருங்கள் நானே அசைகிறேன்னு சொல்லுதுன்னா நமக்கு எப்படி தோணும்? ஏன்பா நான் இருக்கிறதுனால நீ தெரிகிற, நான் ஆடுறதுனால நீ ஆடுற, உண்மையிலே உனக்குன்னு ஒரு தனி சக்தி கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்ணாடி ஏற்றுக்கலைன்னா அது யாருடைய குற்றம்? கண்ணாடியுடைய குற்றம் தானே. அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போ அது மாதிரி இங்கே நம்மக்குள்ள அந்த சைதன்யம் பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால நமக்கு ஒரு உயிர் வந்துட்டதாக உணர்வு வந்துட்டு தான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது நம்மளதுன்னு அபிமானிக்கிறதுனால வர்ற பிரச்சனை. ஆனால் அது சைத்தன்யத்துதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இழந்துட்டீங்கன்னா, உங்களுடைய தனித்துவ அடையாளத்தை இழந்துட்டு நீங்கள் இந்த புரிதலோடு நீங்கள் அதுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அது மாத்திரம்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கே வேதாந்த சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குதுங்க. அப்போ இங்கே அத்வைத விஷயத்தில் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து ரெண்டு விஷயங்களை நமக்கு நல்லா பிரித்து காட்டுது. அதாவது சைத்தன்ய வியாப்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பகவத்கீதையில சொல்றாரு, மயா ததமிதம் சர்வம், என்னால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ததமிதம் சர்வம்னா இங்க எல்லாமே அந்த இறைத்தன்மைக்குள்ள இருக்குது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும். சிதாபாசன்கிறது இது எல்லாவற்றிலும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சிதாபாசன் எல்லாவற்றிலும் ஏன் கிடையாது? அது புத்தியுள்ள ஜீவர்களில் தான் இருக்கும். உணர்வுள்ள பொருட்களாகிய தாவரத்துல தொடங்கி மனிதன் வரைக்கும் மட்டும்தான் சிதாபாசன் இருக்கும். ஜடப்பொருளான கல்லு மண்ணுல சிதாபாசன் இருக்காது. ஆனா பிரம்மம் அந்த சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கிறது எல்லாத்திலையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கு. மண்ணிலையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கு, மலையிலையும் பட்டுக்கிட்டு தான் இருக்குது, மனிதன்லையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா மனிதன்ல படும்போது நான் இருக்கிறேன் என்ற அந்த அறியும் உணர்வு நம்ம இடத்துல வெளிப்படுது. ஆனா ஒரு கல்லுலையோ மண்ணுலையோ படும்போது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அந்த கல்லுக்கு மண்ணுக்கு வெளிப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அது ஜடப்பொருள், இது உயிர் பொருள். அப்ப உயிர் பொருள்ல அப்டேட் ஆகுறது எந்த இடத்துல நடக்குது? பாடி மைண்ட்ல நடக்குது. அப்ப உயிர் பொருளினுடைய அப்டேஷன் வந்து எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? தாவரத்திலையா? கிடையாது. ஏன்னா உயிர் பொருளினுடைய முதல் தொடக்கம் எங்க? தாவரம், ஓரறிவு தாவரம். அப்ப அடுத்தது புழுப்பூச்சி, அப்புறம் ஊர்வன பாம்பு பல்லி, அப்புறம் பறப்பன பறவைகள், அப்புறம் மிருகம், அப்புறம் மனிதன். அப்ப இங்க அந்த உயிர் பொருள்லயே அந்த சிதாபாசன் வந்து தன்னையே தான் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண நிலைய எந்த இடத்துல உண்டாக்குதுன்னா மனிதன்கிற ஒரு இடத்துல தான் உண்டாக்க முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் அது சாத்தியமே இல்லை. அப்ப எல்லா ஜீவர்களிலும் சிதாபாசன் இருந்தாலும் மனிதன் என்ற ஒரு மகத்தான உடலையும் மனதையும் கொண்ட இடத்துல தான் அது முழுமையாக பிரகாசிக்க முடியும். ஆனால் அது முழுமையாக பிரகாசிப்பதற்கு உள்ள தூய்மை உண்டாக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். உள்ள தூய்மை என்பது என்ன? மனதில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை இறக்கி வச்சுட்டா அது பியூர் ஆயிடுது. ஏன் நம்முடைய உள்ளம் தூய்மையாகவில்லை? ஏற்கனவே கண்ட விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது தூய்மையா இல்லை. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட வெளி விவகாரங்களை படிச்சுட்டு அதை நம்பிக்கிட்டு அதையே பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இறக்கி வச்சிங்கனாலே நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு வந்துடலாம். இதைத்தான் சாஸ்திரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கு, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் நாலேஜ் தான் நமக்கு வந்து பெரிய அறிவாளின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம என்னென்ன படித்து வச்சுருக்கோம், வெளியே ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சிருப்போம், ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம், அறிவியல் சார்ந்து பல விஷயங்களை படிச்சிருப்போம், மருத்துவம் படிச்சிருப்போம். அப்போ இதெல்லாம் படிச்சிட்டதுனால நம்ம இது இப்படி உடம்பு அப்படி கால் இப்படி கை இப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையாயிடாது. அது மருத்துவ உலகம் அதை பற்றி பேசும், கெமிக்கல் உலகம் கெமிக்கலை பற்றி பேசும், பிசிக்ஸ் உலகம் வந்து விஞ்ஞான விஷயங்களை பேசும். ஆனால் அதெல்லாம் புற அறிவு தான். ஆனால் அந்த புற அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் அக அறிவு அப்படி இல்லை, அது எல்லாம் அறியும் அறிவு. அதனால நாம் அந்த அக அறிவாக மாறணும். புற அறிவுக்குள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த புற அறிவில் வேஸ்ட் பண்ணுறதுக்காக மனித பிறவி கிடைக்கல, அக அறிவை அறிவதற்காகத்தான் மனித பிறவி. ஏன்னா மற்றபடி நம்ம என்ன படித்தாலும் இந்த பிறவி முடிக்க முடியாது, ஞானம் வரணுங்கிறத இங்கே சுட்டி காட்டுறார். அப்போ இந்த நிலையில் நாம் இந்த 9வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைக்கு 10வது ஸ்லோகம் தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.